இல்லாதவன். எங்களுக்கு இவ்வுலகிலும் வெற்றியுள்ள நலவுகளை உள்ளடக்கிய தீனை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் ஏவல்களும் அடங்கிய ஒரு தீனை, ஒரு ஷரியாத்தை நமக்கு தந்திருக்கிறான். எங்கள் அனைவருடைய இருளக வாழ்க்கையின் வெற்றி அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று ஏவல்களை எடுத்து விலக்கல்களை விலகி நடப்பதிலே தங்கியிருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தீனை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அல்வானாக. அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன், இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறார். மறுமையுடைய வாழ்வின் வெற்றி மாத்திரமல்ல, உலகத்தினுடைய உயர்வும் வெற்றியும் நலவுகளும் அமைதியும் நிம்மதியும் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் இந்த தீனை நமக்கு தந்திருக்கிறார். இருளக வாழ்க்கையின் நலவுகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் இது தீன் என்ற பெயரை பெறுகிறது. இதே போன்று ஷரியாத் என்ற ஒரு பெயரையும் பெற்றிருக்கிறது. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சும்மஜால்னா காலா ஷரியாத்தி மினல்லம் ஃபத்தபியஹா, உங்களை நாங்கள் எங்களுடைய கட்டளைகளில் வழிகாட்டல்களில் ஷரியாத் என்ற ஒன்றில் உங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு ஷரியாத் என்ற பெயரை அவனே வைத்திருக்கிறார். நபி அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஃபத்தபியஹா, நீங்களும் அதை பின்பற்றுங்கள், அதுக்கு மாற்றமான கருத்துகள் சிந்தனைகள் இது எடுத்து நடப்பதற்குள்ளவைகள் அல்ல, அறியாதவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள் என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஷரியாத் என்ற இந்த வார்த்தை இன்று நாட்டில் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். மாற்று மதத்து சகோதரர்களும் மாற்று மதத்தவர்களும் அதை உபயோகிக்கிறார்கள், சொல்கிறார்கள். நம்முள்ளவர்களும் ஷரியா ஷரியா என்ற வார்த்தையை பாடுகிறார்கள். ஆனால் ஷரியாத் என்றால் என்ன என்ற அந்த விளக்கம், அதை பற்றியுள்ள அறிவு இல்லாதவர்களாகவே பாவிக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இன்று கடைகளில், வீடுகளில், பயணங்களில் மாற்று மாதத்தவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களை முன்னோக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பேச்சுகளை பலரும் காதால் கேட்கக்கூடிய ஒரு நிலை எல்லோருக்கும் இருக்கிறது. பஸ்ஸிலும் இருக்கிறது, கடையிலும் இருக்கிறது, பாதையிலும் இருக்கிறது, வீட்டிலும் இருக்கிறது. எல்லா இடத்திலும் மற்றவர்கள் இந்த ஷரியா ஷரியா என்ற இந்த வார்த்தையை உபயோகிப்பதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அதை முகம் கொடுத்துக் கொண்டு முன்னோக்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இது பற்றி ஒரு சிறிய அளவில் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஷரியாத் என்கிறது, அந்த ஷரியா என்ற சொல் அரபு சொல், அது அந்த சொல் அரபுல பொதுவாக பாவிக்கிறது. அதனுடைய உள்ள அர்த்தம் ஒரு ஆறு ஓடுகிறது, அது காடுகள் ஊடாக, நாடுகள் ஊடாக, ஊர்கள் ஊடாக ஓடுகிறது. ஆனால் அந்த ஆறு ஓடக்கூடிய சில இடங்களை பார்ப்போம். அந்த இடங்கள் பயணிகள், ஊர் மக்கள், அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமான இடங்கள் இருக்கின்றன. குளிப்பதற்கு பொருத்தமான, தண்ணீர் எடுப்பதற்கு பொருத்தமான, வாகனங்களை கழுவி கொள்வதற்கு ஒரு பொருத்தமான, எல்லோருக்கும் பயணிகளுக்கும் தேவைப்பட்டவர்கள் அனைவரும் அந்த தண்ணீரை எடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். சில சில இடங்கள் தான் அந்த ஆறுகளில் இருக்கும். ஆறு ஆறு இருக்கிறது என்றதனால் எல்லா இடத்திலும் ஒரு மனிதன் இறங்கி குளிக்க முடியாது, தண்ணீரை பயன்படுத்த சிரமம். எல்லோரும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியுமான அந்த இடத்துக்கு பெயர்தான் அந்த அரபு சொல்லில் ஷரியாத் என்று சொல்லப்படும். அதாவது எல்லா மக்களும் ஓடக்கூடிய இந்த ஆற்றில், இந்த நீரில் நீரை பயன்படுத்த முடியுமான ஒரு பொருத்தமான ஒரு இடம், அதுதான் இந்த ஷரியாத் என்கிறது. எனவே ஷரியாத் என்கிறது எல்லா காலத்திலும் எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் சிந்தித்து பார்த்தால் அதில் தன்னுடைய உலக வாழ்வின் பல நலவுகள், முன்னேற்றங்கள் இருப்பதை அவர்கள் கண்டு கொள்வார்கள். சூரியனை பார்த்ததற்கு பிறகு அது சூரியன் இல்லை என்று ஒருவர் மறுக்க முடியாது. இதே போன்று சரியாக விளங்கினால், உணர்ந்து கொண்டால் இது காலத்துக்கு பொருத்தமானது என்ற விளக்கங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த கருத்தையே இந்த ஷரியத் என்ற இந்த சொல் அது உள்ளடக்கி இருக்கிறது. பாஷையில் உங்களுடைய மார்க்கத்தில் ஷரியத் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வினால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஹிஜ்மா கியாஸ் என்கிற இந்த நான்கு அடிப்படைகளை உள்ளடக்கியதுக்கு ஷரியத் என்று மார்க்கத்திலே சொல்லப்படும். ஷரியத் என்கிறது ஒரு விசாலமான, ஒரு பரந்த கருத்துள்ள ஒரு சொல்லுதான் ஷரியத் என்று சொல்றது. இந்த ஷரியத் என்ற ஷரியா என்ற இந்த வார்த்தைக்குள் என்ன அடங்குகிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மூன்று விதமான விடயங்கள் இந்த ஷரியத் என்ற வார்த்தைக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று, அது சொல்வார்கள் அஹ்காம் அல் அகதியா, அகீதா சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்றும், இரண்டாவது அஹ்காமுல் ஹுலுகியா, குணங்கள் தன்மைகள் பண்புகள் இது சம்பந்தப்பட்ட விடயங்களும், அஹ்காமுல் அமலியா வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் செயல்பாடுகளுடைய சட்டத்திட்டங்கள் என்று மூன்று விடயங்கள் இந்த ஷரியா என்ற சின்ன வார்த்தைக்குள் மார்க்கத்திலே உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவது அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்பது ஷரியாவிலே உள்ளது. இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விடயம் என்பது என்ன? ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்புவது, இது தரவில் இலாஹியா என்று சொல்வார்கள். அல்லாஹுவை ஒரு மனிதன் நம்புவது, அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுக்கு என்ன கடமைகள், கடமையான சிபாத்துகள், அவனுக்கு இருக்க முடியாதவைகள், அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றி நல்ல விதத்திலே படிப்பது, விளங்குவது, நம்புவது, இது இலாஹியாத் என்று இதுக்கு சொல்வார்கள். அகீதாவில் கொள்கை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இதே போன்று நபிமார்கள், எல்லா நபிமார்களையும் நம்புவது, அது ஈசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், ஆதம் அலை இஸ்லாம் தொடக்கம் எல்லா நபிமார்களையும், ஆமன்னாபி ருசி ரசூல்மார்கள் நபிமார்களை நம்புவது, இதுக்கு நபிமார்களை கொண்டு நம்புவது ஈமானுடைய நம்பிக்கையில் ஒரு பகுதி என்பார்கள். மூன்றாவது மலக்குமார்கள், வேதங்கள், மறுமை நாள், கேள்வி கணக்கு, மறுமையில் எழுப்பாட்டப்படுவது, சுவர்க்கம் நரகம் என்ற மறைவான விடயங்கள், இதுக்கு உமூரு கைபியா என்பார்கள், மறைவான விடயங்கள்.
இவைகள் மூன்றும் உள்ளடங்கினதுதான் கொள்கை சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் என்றது. இது அகீதாவில் முதல் பகுதி, ஷரியாவில் முதல் பகுதி. இது ஒரு மனிதன் இது இல்லை என்றால் அவன் ஷரியத்தில், அல்லாஹுடைய இந்த ஷரியத்தில் உள்ளொரு மனிதன் அல்ல. எனவே ஷரியா என்பதில் முதல் பாடம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் அவன் விளங்கி இருப்பது, நம்பி இருப்பது. இரண்டாவது அஹ்காமுல் குலுக்கியா. அஹ்காமுல் குலுக்கியா என்பது குணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள், பண்புகள், இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இது ஒவ்வொரு மனிதனும் ஈமானுக்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய செயல்களில் கொண்டு வர வேண்டிய உயர் குணங்கள். உதாரணத்துக்கு உண்மை பேசுவது, இது ஷரியா. உண்மை பேசும் ஒரு மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்வது, இவன் ஷரியத்திலே தன்னை ஆக்கிக் கொள்கிறான். உண்மை பேசு என்று ஒரு மனிதனுக்கு சொல்லுவது, அவன் ஷரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அமானிதம், அமானத், அமானிதமாக நடப்பது, இது ஷரியத். வல் வஃபா, நன்றி, நன்றி உள்ளவனாக நடப்பது, வாக்குகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது, இது ஷரியத். மன்னிப்பது, பொறுமையாக இருப்பது, பணிவுடன் நடந்து கொள்வது, இது போன்ற உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்புகள், இது ஷரியாவில் இரண்டாவது இடத்தை இடம் பிடித்திருக்கிறது. பொய் பேசாதே என்பது ஷரியா, ஏமாற்றாதே, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதே, பெருமை அடிக்காதே என்று இப்படியான பண்புகளை ஒரு மனிதன் இல்லாமல் ஆக்குவது, இது ஷரியத்துடைய இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஷரியாவில் இது மிகப்பெரிய பாடம். பண்புகளை சீராக்குவது, உயர்ந்த குணங்களை கொண்டு வருவது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து இன்னக லாலா குலுகினாவி, நீங்க மிகப்பெரிய மகத்தான சிறந்த உயர்ந்த குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து சொல்கிறார். இதே போன்று இந்த ஈமான் உள்ளவர்கள் ஷரியத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே இந்த உயர் குணங்கள் வர வேண்டும். மன்னிக்கக்கூடிய குணம், விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம், பணிவாக நடக்கும் குணம், ஏமாற்றாது நடப்பது, உண்மையை உரைப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, அமானிதத்தை நிறைவேற்றுவது, நம்பிக்கை நாணயமாக நடப்பது, இவைகள் எல்லாம் ஷரியத் என்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. மூன்றாவது அஹ்காமுல் அமலியா என்று சொல்வார்கள், அது ஃபிக்ஹுடைய அறிவு என்றும் அதற்கு சொல்வார்கள். அது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவை, அதில் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, இது போன்ற இபாதத்துகள். இந்த இபாதத்துகள் இந்த மூன்றாவது ஷரியத்துடைய மூன்றாவது வகை ஒரு பகுதி. எல்லா வகையான இபாதத்துகளும், அது சதகத்து ஃபித்ராக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், ஃபர்துகள், சுன்னத்தான செலவழிப்புகள், சதகாக்களாக இருக்கலாம், இப்படியான இபாதத்துகள், இது ஷரியத்திலே மூன்றாவது வகையில் ஒரு பகுதி. அதே போன்று இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது இந்த மூன்றாவது பகுதியிலே, அது அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டது அல்ல, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. அதில் வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் வியாபாரத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன, அவன் வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளருடன் எப்படி நடக்க வேண்டும், வரக்கூடிய வாடிக்கையாளர் அந்த வியாபாரியுடன் எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு பொருளை எப்படி விற்க வேண்டும், பொய் சொல்லி விற்கலாமா, பொய் சொல்லி விற்றால் அதுக்குரிய சட்டம் என்ன, சரியத்தில் அந்த பணத்தினுடைய தீர்ப்பு என்ன, ஒரு மனிதனை ஏமாற்றினான், ஏமாற்றியவருக்குரிய சட்டம் என்ன, பணத்தை எடுத்துக்கொண்டு தரமாட்டேன் என்கிறான் அவனுக்குரிய சட்டம் என்ன. அன்புக்குரியவர்களே, இது சரியா? ஒரு வியாபாரியினால் ஒரு வாடிக்கையாளர் சிரமத்தில் வரக்கூடாது, ஒரு வாடிக்கையாளரினால் ஒரு வியாபாரி சிரமத்தில் வரக்கூடாது. எவ்வாறு ஒரு பணத்தை நாங்கள் முறையாக பெற்றுக் கொள்வது, இருவருக்கும் நஷ்டம் இல்லாமல் தீங்கில்லாமல் எப்படி இருவரும் அந்த பொருளை கொண்டும் பணத்தை கொண்டும் பயன்பெறுவது, இதுதான் வியாபாரத்தினுடைய சரியத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வியாபாரத்தில் உண்மையுரை நம்பிக்கையாக நடப்பார்களோ அவர்கள் நபிமார்களோடு எழுப்பாற்றப்படுவார்கள் என்று அந்த பகுதியை உயர்த்தி சொல்லியிருக்கிறார்கள். ஷரியத்துடைய மிக பிரதானமான ஒரு பகுதியாக வியாபாரத்தினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இதே போன்று சமூகத்துடன் நாங்கள் புழங்கும் பொழுது உள்ள சட்டங்கள், ஒரு மனிதனுடன் நாங்கள் எவ்வாறு பழக வேண்டும், புழங்க வேண்டும், அவனை எவ்வாறு கதைக்க வேண்டும், பக்கத்து வீட்டானாக இருந்தால் அவனுக்குரிய சட்டம் என்ன, ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் பக்கத்து வீட்டான ஒரு யகூதியாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டான் என்ற அடிப்படையில் ஷரியாவுடைய சட்டம் என்ன, என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அந்த விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளிக்குரிய ஷரியாவுடைய சட்டம் என்ன, அந்த விருந்தாளிக்கு நீ கொடுக்க வேண்டிய கடமை என்ன? ஒருவர் உன்னிடத்தில் வந்து அபிப்பிராயம் கேட்கிறார், அல் முஸ்தஷாரு மூத்தமன், ஒருவர் வந்து கேட்கிறார், இந்த இடத்துல என்ன வியாபாரம் செஞ்சான், இந்த இடத்துல என்ன கணக்கு போட்டான், நான் என்ன மாதிரி நடந்து கொண்டான், அல்ல எதை செஞ்சான் அல்ல என்று ஒருவர் உங்களுடைய நம்பி ஆலோசனை கேட்கிறார். சரியா என்ன சொல்கிறது, ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் நம்பப்பட்டவராவார், அல் முஸ்தஷாரு மூத்தமன். ஷரியாவுடைய சட்டம் என்ன, இந்த ஆலோசனை கேட்கப்பட்டவர் சுயநலம் பாராது, அவருக்கு எது நலவு என்று இவருக்கு உண்மையிலே தெரிகிறதோ அதை அவர் கூறுவது அவருடைய கடமை. அவர் அதை மறைத்துக் கொண்டு லாபம் குறைந்த ஒரு வியாபாரத்தை காட்டிக் கொடுத்தார், லாபம் குறைந்த ஒரு வியாபாரத்தை காட்டிக் கொடுக்கிறார். இவருக்கு தெரியும் இந்த வியாபாரத்தை இவருக்கு சொல்லிக் கொடுத்தால் நல்ல சம்பாதிப்பார் என்று தெரியும், அது பொருத்தம் என்று தெரியும், அதை மறைச்சி சுசாதாரணமான ஒரு வியாபாரத்தை காட்டி கொடுத்தால் ஷரியா சொல்கிறது இவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகி என்று. இவன் ஒரு துரோகி ஷரியாவுடைய பார்வையில். எனவே வியாபாரம் மட்டுமல்ல, மக்களோடு புழங்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்து உங்களிடத்திலே ஒருவரை பற்றி விசாரிக்கிறார், வியாபாரம் செய்வதற்கோ அல்லது ஒரு திருமண சம்பந்தத்துக்கோ, சொன்னார்கள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் ஆலோசனையை சரியாக சொல்வது, உண்மையை சொல்வது அது கடமை என்ற கருத்தை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இதுபோன்று விருந்தாளியாக வந்தவர், கடனாளியாக இருப்பவர், கஷ்டத்திலே இருப்பவர், சிரமத்திலே இருக்கக்கூடியவர்கள், நோயிலே இருப்பவர்கள், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், வைத்தியசாலைகளே இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஷரியாவுடைய சட்டம் என்ன, நோயாளி ஒரு கஷ்டமாளி சிரமத்திலே உண்மையிலே விழுந்தவர் ஒரு கடனாளி, இவைகளில் ஷரியாவுடைய சட்டம் என்ன? எனவே மக்களோடு புழங்கும் பொழுது உள்ள சட்ட திட்டங்கள் இதுவும் அந்த மூணாவது பகுதியிலே அஹ்காமுல் அமலியா என்ற மூன்றாவது பகுதியிலே வருகிறது. இதே போன்று அந்த அகாமுல் அமலியா என்கிற பகுதியிலே வரக்கூடிய ஒன்றுதான் குடும்ப சட்டங்கள், கணவனுடைய சட்டம், ஒரு மனைவியுடைய சட்டம், பிள்ளை வளர்ப்புடைய சட்டம், கணவனுக்கு மனைவி என்ன செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த பண்பு, உயர்ந்த சட்ட திட்டங்கள், நடைமுறைகள், இவைகள் எல்லாம் அகாமுல் அமலியா ஷரியாவுடைய சட்ட திட்டத்துக்குள்ளே வரக்கூடியவைகள். இது போன்ற நிர்வாகம் செய்வதானால் அந்த நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அவருக்குரிய ஷரியாவுடைய சட்டம் என்ன, பாதையிலே செல்கிறார், பாதையிலே போகும் பொழுது அந்த பாதையிலே இருக்கக்கூடிய ஷரியாவுடைய சட்டம் என்ன. ஹதீஸுடைய கருத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது பொது பாதையில் 14 விதமான ஷரியாவுடைய சட்டம் இருக்கிறது. பொது பாதையில் ஒரு மனிதன் உட்கார்ந்து சேர்ந்து இருந்து பேசிக்கொண்டிருப்பதாக இருந்தால் ஷரியாவுடைய சட்டம் 14 சட்டங்கள் இருக்கிறது. அவர் எப்படி நடக்க வேண்டும் பொதுப்பாதையில், ஆண்கள் பெண்கள் மக்கள் எல்லோரும் நடமாடக்கூடிய பாதையில் நீ எவ்வாறு நடக்க வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த குணங்களை அடக்கி உள்ளடக்கி 14 குணங்களை உள்ளடக்கி சாதாரணமாக பாதையிலே உட்கார்ந்து மனிதர் கணிச்சு கொண்டிருக்கிறதாக இருந்தால் இஸ்லாம் ஷரியா சட்டம் போட்டிருக்கிறது. இவ்வாறுதான் இருக்க வேண்டும். உடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், குணம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு வருவதானாலும் ஒரு மனிதர் வரக்கூடிய மனிதரை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அவர் ஒவ்வொருடைய தோளையும் தாண்டி 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 வருகிறார். சொன்னார்கள் அங்கே உட்காரும், உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். சொன்னார்கள் யார் மக்களுடைய பிடரிகளை கடந்து கடந்து வருகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு ஒரு பாலத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது மக்களோடு சபைகளிலே பாதைகளிலே வாகனங்களிலே வாகனங்களை நிறுத்துவதிலே இப்படியெல்லாம் ஒரு வீட்டை கட்டும் பொழுதும் நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுதும் வீட்டிலே கரிசமைக்கும் பொழுதும் ஷரியாவுடைய சட்டம் இருக்கு. இப்போ மறுபடியும் வருகிறார்கள், வீட்டில் ஆற்றிலைக்கு சமைக்கப்படுகிறது, அடுத்த வீட்டு யகூதிக்கு கொடுத்தீர்களா என்ற வார்த்தையுடன் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். ஏன், ஷரியா படித்தவர்கள், ஷரியா விளங்கியவர்கள். என்னை அன்புக்குரியவர்களே, இது மூன்றாவது வகையான இந்த ஷரியா என்ற வார்த்தைக்குள் அடங்கக்கூடிய அஹ்காமுல் அமலியா என்கிற இந்த சட்டங்களுக்குள் இவைகள் எல்லாமே உள்ளடங்குகிறது. இவைகள் ஒன்றுதான் இந்த கிரைம்ஸ் என்கிற இந்த தண்டனைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். களவெடுத்தவருக்கு கை வெட்டுவது, விபச்சாரம் செய்தால் முறையாக ஒன்றோ கசியடி அல்லது அவருக்கு உள்ள சட்டங்களை செய்வது, அவதூறுக்கு 80 சாத்தியை கொடுப்பது, இது போன்ற இந்த வெற்ற இப்படியான சட்ட திட்டங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள 1001 சரியா என்கிற வார்த்தைக்குள் சில பேர் யோசிக்கிறது சரியா கைவிட்டுறது இதுதான் சரியாது, சரியா கல்லடிச்சு கொள்றது இதுதான் சரியாது. எல்லாத்த பார்வையிலையும் சரியா சட்டம் என்றால் கல்லடிச்சு கொள்றதும் வாளால வெட்டுறதும் இவ்வாறு சாத்தியடி கொடுப்பதும் இதுதான் சரியாது. அன்புக்குரியவர்களே, இது 1001 உண்டு. சரியா என்கிறது சரியாத இல்லாமாக்கணும், சரியா தேவல்ல என்கிறது அர்த்தம் என்ன, உண்மை சொல்றவன் எங்களுக்கு தேவையில்ல, வியாபாரத்தை நம்பிக்கையா நடக்கிறவன் தேவையில்ல, பக்கத்து வீட்டு கடமைகளை நிறைவேற்றுறவன் தேவையில்லை, பாதைகளுடைய கடமைகளை நிறைவேற்றவன் தேவையில்ல, பணிவுள்ளவர்கள் தேவையில்ல, தொடக்கூடியவர்கள் தேவையில்ல, சதக்கா கொடுக்கிறவங்க தேவையில்ல, இது எல்லாம் அடங்கின வார்த்தைதான் சரியா தேவையில்ல என்கிறக்கூடிய வார்த்தை. இது நான் ஏன் சொல்றோம் உங்களுக்கு என்றா, நீங்க பலரையும் முகம் கொடுக்கக்கூடியவர்கள், பலரையும் சந்திக்கக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்குரிய ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன, இந்த ஷரியா என்ற இந்த வார்த்தையை மக்கள் இன்றைக்கு தப்பாக புரிஞ்சு கரைக்கிறார்களே, வரக்கூடியவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பாரிய கடமை இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இந்த சந்தேகத்தை இல்லாமலாக வேண்டும். எம்முடைய நாட்டுடைய இந்த சட்டம் என்ற வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாட்டில் எங்களுடைய 4 விதமான சட்டங்கள் எங்க நாட்டிலே இருக்கிறது. அது பாஸ் பண்ணப்பட்ட நடைமுறையிலே உள்ள சட்டங்கள், அது யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று ஜெண்டர் லோ என்று சொல்லுவோம், சிவில் லோ, அது பொதுவாக எல்லோருக்கும் உள்ள சட்டம். இது போன்ற ஒரு சட்டம் இருக்கிறது, கிரிமினல் லோ என்று இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு நாங்களும் அது விதிவிலக்கு இல்லை. கிரிமினல் லோல யாராவது பேசி அங்க வழக்கு பேசும் பொழுது சரியத்தை பேசுறது, அங்க யாரு ஏமாத்தினானோ, கொலை செஞ்சானோ, விபச்சாரம் செஞ்சானோ, அல்லது துஷ்பிரயோகம் பண்ணினானோ, இவ்வாறு ஏதாவது நஷ்டமா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் செய்தானோ, அதுக்குரிய சட்டம் எல்லாருக்கும் உண்டு என் நாட்டில். அதுல யாரும் இன்னைக்கு வித்தியாசம் இல்லை, யாரும் எதிர்த்து பேசுறதுக்கு இல்லை. இன்னும் ஒருளோ இருக்கிறது, அது பிரசனல் லோ, அது கெண்டியன் லோ இருக்கிறது, தேச வளமை என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. இதே மாதிரி முஸ்லீம் பர்சனல் லோ என்று ஒன்று இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இது ஒரு சில பகுதியில் தான் இருக்கிறது. கெஞ்சி என்று அழைக்கிறது, அது பொதுவாக மாற்று மகத்தவர்கள் சிக்கலவர்களுக்கு பயன்படுத்தினாலும் அது ஒரு ஒரு ஊருக்குள்ளது, சில ஊருக்குள்ளது. அது எல்லாத்திலையும் இல்லை, அது திருமணம். இது மாதிரி சில விடயங்கள் மாத்திரம்தான். இதே மாதிரி தேசவலமைங்கிறது தமிழர்களுக்குரிய சட்டம் இருக்கிறது, அதுவும் காணி சம்பந்தப்பட்ட வீடுகள் சம்பந்தப்பட்ட சட்டமாகத்தான் அது இருக்கிறது. இதே மாதிரி இஸ்லாமிக் லோ, முஸ்லீம் பர்சனல் லோங்கிறதும் இது மேரேஜ், திருமணம், திருமண முறிவு, வக்ஃப், இப்படியான சில சட்டங்கள் தான் அந்த சட்டத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பௌத்தர்களுக்கு, அதாவது மாற்று மதத்தில் உள்ள இந்த பெரும்பான்மையினவங்களுக்கு, அவங்களுக்கு விஹாரஹா தேவ தேவாலயம் நீதி என்கிற ஒரு சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் பௌத்தர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சில சட்டங்கள் இருக்கிறது, அது விகாரம் சம்பந்தப்பட்ட, காணிகள் சம்பந்தப்பட்டது. முஸ்லீம்களுக்கும் திருமணம், திருமண முறிவு, இது போன்ற உள்ள சட்டங்கள் இருக்கிறது. இந்துக்களுக்கும் இருக்கிறது. இது போன்ற பலருக்கும் தனிப்பட்ட சட்டம் என்கிறது, அது ஆக்சுவல பாஸ் பண்ணப்பட்டு நடைமுறையில் இருக்கக்கூடியவை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று யாரும் இன்று மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன, எல்லோருக்கும் ஒரு சட்டம் வர வேண்டும் என்கிறது இன்று நாடளாவிய ரீதியில இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லோருக்கும் ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும். இது நடைமுறையில் வரக்கூடியது ஒன்றல்ல, சாத்தியப்படக்கூடிய ஒன்றும் அல்ல. எனவே இல்லாமலாக்கிறதாக இருந்தால் சொல்லப்பட்ட எல்லாமே இல்லாமல் போக வேண்டும். அது நடைமுறை சாத்தியமான ஒன்று அல்ல என்கிறது அது பொதுவாக பேசப்படக்கூடிய ஒன்று. நாம் விளங்க வேண்டியது அது அல்ல, இதுவும் இப்படி இருக்கிறது என்ற அறிவு இருக்க வேண்டும். எங்களுக்கு மட்டுமல்ல, பேசணும் பௌத்தர்களுக்கு இருக்கிறது, பேசணும் அது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, நடைமுறையிலும் இருக்கிறது. இதே மாதிரி தேசவலமை இந்துக்களுக்கு இருக்கிறது, கெண்டியன்லோ அது சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், இது மாதிரி சில ப்ரொவின்ஸ் அது இருக்கிறது. அன்பா, நாங்கள் விலை கொள்ள வேண்டும் பர்சனல் லோ என்கிறது எங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, அந்தந்த மதத்தவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஷரியா தேவல்ல, ஷரியா தேவல்ல என்கிறது என்ன, இன்றைக்கு இந்த மேரேஜ், திருமணம், திருமண முறிவு சம்பந்தப்பட்ட தேவையில்லைங்கிறது அது இல்லாமலாக போறோன்றல்ல. நாங்கள் விலகி கொள்ள வேண்டும் என்ன, இது எல்லாருக்கும் தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு சலுகை இருக்கிறது. ஆனா ஷரியாண்டா என்ன, ஷரியா என்கிறது இந்த திருமணமும், திருமண முறிவும், வக்ஃபும், கல்லடிக்கிறதும், கைவற்றதும் இதுவல்ல. இது மூன்று பகுதிகளில், அதுலேயும் ஆயிரத்தில ஒரு பகுதிதான் இந்த சட்டத்திட்டங்களாக இருக்கின்றன. எனவே ஷரியா என்றால் என்ன என்ற விளக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்று மதத்தவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்குள்ளோருக்கும் இருக்கிறது. இதே போல இன்றைக்கு நாட்டில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருள் தான் மதரசா, 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 மதரசா என்ற இது பெரிய ஒரு பாடம். மதரசாங்க நீங்க விலை கொள்ளணும், நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறதுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு விளங்கப்படுத்துறது இது ரெண்டு வார்த்தையில, ஆனா நீங்க இத மாற்று மதத்தவர்களுக்கு, சகோதரர்களுக்கு மதரசா என்ன, மதரசா என்றால் இப்ப நான் சொன்னேன் ஷரியா. இந்த ஷரியாவுடைய எல்லா விடயங்களையும் கொடுத்து பூரண அறிவுள்ள மக்களாக ஆக்குறதுதான் ஷரியாவுடைய பாடம் மதரசா. அந்த மதரசால கற்பிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பெறுகிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்கேயும் பாவம் செய்யப்படாது, சபையிலும் செய்யப்படாது, தனிமையிலும் செய்யப்படாது, ஏமாற்றப்படாது, பொய் பேசப்படாது, அநியாயம் செய்யப்படாது. வியாபாரத்தில், வீட்டில, பாதையில, அக்கம் பக்கத்து வீட்டார்களோட, மாற்று மதத்தவர்களோட, மிருகங்களோட எங்களுக்கு மார்க்கம் ஷரியத் என்ன சொல்கிறது, ஷரியத் சொல்கிறது ஒரு பூனை குட்டிக்காக வேண்டிய ஒருத்தல் ஒரு பெண் நரகம் சென்றாள் என்று ஷரியத் சொல்கிறது. இதை கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு பூனை குட்டி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் என்றால் உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்புகள் நிறைந்த மனிதர்களை உருவாக்குற இடம்தான் மதரசா என்கிறத நீங்க அறிமுகப்படுத்தலையா. மதரசா என்றா என்ன, இதுதான் படிச்சு போகுது. ஈமானியாஸ், இந்த அகீதா சம்பந்தப்பட்டவைகள், குணங்கள் சம்பந்தப்பட்டவைகள், அமல் சம்பந்தப்பட்டவைகள், இந்த மூணையும் படிச்சு கொடுக்கிற இடம் தான் மதரசா. இன்னைக்கு ஒரு ஒரு தப்பான ஒரு போர்வையை போத்தி விட்டாங்க மதரசா என்றால் என்ன பிழையானவர்கள். சில பேர் கேட்கலாம் மதரசால எப்படி என்ன உருவாகுது? அன்பானவர்களே, புத்திக்கு பரக்கூடிய ஒரு பதில் விளங்கிக் கொள்ளுங்க. சுருக்கமாக சொல்றேன், மதரசால உருவானவைகள் என்ன என்று கேட்டால், மதரசால உருவானது இன்னைக்கு எங்கட நாட்டில எல்லா முஸ்லீம்களும் எல்லா உலமாக்களும் இப்ப எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதைத்தான் உருவாக்கிய. சுருக்கமாக சொன்னால், மற்றவர்களுடைய மதரசாக்கள் கற்று வந்தவர்கள், மார்க்க தலைவர்கள் முன்னின்று லீட் பண்ணி கடைகளை உடைக்க, வீடுகளை உடைக்க, பொருளாதாரத்தை சீரழிக்க, ஆள் கொள்ள தலைமைத்துவம் தாங்கி சென்றது போன்று எம்முடைய உலமாக்களில் ஒருவரை கூட நாங்கள் காட்ட முடியாது. 300 மதரசாக்கள், இந்த மதரசாக்களை வெளியாகக்கூடிய ஆளுங்கள் எங்கேயாவது எங்களுடைய நாட்டில் உத்கோஷனை செய்யறதுக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஊரை நாங்கள் இன்றைக்கு அழிப்போம், இங்கே கூட எல்லா கடைகளையும் பத்த வைப்போம், நாங்கள் எல்லாரும் ஆள் கொள்வோம், இந்த ஊரை நாங்கள் இல்லாமாக்குவோம். இது கால வரைக்கும் இன்று வரைக்கும் அன்பானவர்களே ஒரு உதாரணம் யாரும் காட்ட முடியாது. கேட்கணும் அப்ப நடந்தது. அன்புக்குரியவர்களே, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த உம்மத் பெற்றோர்கள் விளங்குங்க, பிள்ளைகள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் படித்தது போன்று தாபியங்கள் படித்தது போன்று ஒழுங்காக முறையாக யாரு கற்றுக்கொண்டார்களோ அப்படியானவர்கள் ஒருவரை கூட நாங்கள் காட்ட முடியாது. இந்த அழிவு சம்பவங்களில் அல்லது அழிப்பதற்கு லீட் பண்ணி செல்லக்கூடிய ஒருவரை காட்ட முடியும். காட்ட முடியும் யாரை? எப்பொழுது இந்த வழி தவறி, நேரிய வழியை தவறி, நாங்கள் இன்டர்நெட்ல குர்ஆன் படிப்போம், இன்டர்நெட்ல ஹதீஸ படிப்போம், நாங்கள் வலைத்தலை ஊடகங்களாக மார்க்கத்தை விளங்குவோம் என்று இன்றைக்கு மாற்று மதத்தை சில மத தலைவர்கள் இன்னைக்கு எப்படி இஸ்லாத்தை இன்டர்நெட்ல விளங்கி இது ஒரு பயங்கரவாதமாக இஸ்லாத்தை காட்டுகிறார்களோ அப்படித்தான் காட்டுவாங்க. அவங்க மட்டுமல்ல, நாமும் இந்த முறை பிழை பிழையான முறையில் இந்த குர்ஆனை ஹதீஸையும் அணுகினால் நாங்களும் சொல்லுவோம், குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, ஹதீஸ் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது என்று நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களை காட்டுவேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆயத்தையும் அது முறையாக சரியாக அதுக்குரிய விளக்கத்தோடு படிக்கிறது, படிச்சு கொடுக்கிற இடம் தான் மதரசா. எனவே அந்த இடத்திலிருந்து வலித்தவை போகக்கூடிய அநியாயம் பண்ணக்கூடியவர்களை உருவாக்கிய ஒரு வரலாறு எனக்கு கிடையாது. இதை நீங்க அவங்கள்ட்ட சூசகமாக கேட்கலாம். இந்த நாட்டில ஊர்களையும் சொல்லி இந்த ஊர்ல இவங்கெல்லாம் லீட் பண்ணி பேசி ஊரே அடிச்சு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்கினாங்க, சொந்த வாழ்க்கையை நஷ்டத்துல போட்டாங்களே, எங்கட ஆளுங்கள்? மதரசால வெளியானவங்க இந்த இலங்கையில காட்டுக்கு ஒரு ஊர் லீட் பண்ணி பேசி அழிச்சது, கடைகளை உடைச்சது, பொருளாதாரத்தை இல்லாமாக்கினது, நாசமாக்கினது காட்டுங்க. இல்லை, ஏன்? நாங்க படிச்சு கொடுக்குற பாடம் வேற, மதரசாக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் வேற. இதுதான் மதரசாங்கிறத பிரக்டிக்கல் என்ன நடக்கிறது என்கிறத நீங்க அனுபவ ரீதியாக நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்த ஏன் இந்த வார்த்தையை கொண்டு. எனவே எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாய் மூடி இருக்கிறதுக்கு இப்ப யாருக்கும் அனுமதி இல்லை. உங்களோட பிள்ளை, எங்களோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நீங்க எங்களுடைய சந்ததிகள் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக நாட்டு எங்களுக்கு பின்னால வானோடும் என்றிருந்தால் நாங்கள் யாரும் வாய்ப்பு தீர்க்க கூடாது. அன்பாக முறையாக நளினமான முறையில் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு நீங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தீனை சரியாக விளங்கி சரியாக புரிந்து இந்த தீனுக்குரிய சகல கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கியல்வானாக. யாழ்தங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்கள் குறைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த தீனை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் இனத்தை பாதுகாப்பாயாக, அவருடைய மானம் மரியாதை சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்தையும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், மாற்று மதத்தவர்களுக்கு தெளிவை கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேரான வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த தவறினால் அவர்கள் இன்று பிழையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு தெளிவை கொடுப்பாயாக, நேரான வழியை காட்டுவாயாக, அவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அமைப்பு உண்டாக்கி கொடுப்பாயாக. ஆமீன் யா.